எனவே அறியப்படுகிற பொருளெல்லாம் பாசப்பொருள்கள். நம்முடைய கருவிகள் எங்கிருந்து வந்தவை என்றால் அவையும் மாயையிலிருந்து வந்தவைதான். நம்முடைய கருவிகளும் மாயா கருவிகள், எனவே பாசமாகிய கருவிகள். பாசமாகிய கருவிகள், எனவே பாசமாகிய கருவிகளைக் கொண்டு பாசமாகிய உலகப் பொருள்களை அறிவதனாலே பாச அறிவு என்ற பெயர். பாசமாகிய கருவிகளால் பாசமாகிய பொருள்களை அறிகிற அறிவு. இன்னொரு பேரும் உண்டு, ஏகதேச அறிவு. ஏகதேச அறிவு, ஏகதேசம் என்றால் என்ன பொருள்? ஏகதேசம் அதாவது வியாபகத்துக்கு நேர்மாறானது. வியாபகம் என்றால் எங்கும் நிறைந்தது. ஏகதேசம் என்றால் பகுதின்னு அர்த்தம். ஏகதேசம் என்றால் பகுதி, அளவு உடையது, அளவுபட்டது. அளவுக்கு உட்பட்ட பொருளெல்லாம் ஏகதேச பொருள்கள். எனவே நாம் அறிகிற பொருள்கள் எல்லாமே ஏகதேச பொருள்கள் தான். அவற்றை அறிகிற நம்முடைய கருவிகளும் ஏகதேசமாகிய கருவிகள் தான், அளவுபட்ட கருவிகள். எனவே ஏகதேசமாகிய கருவிகளால் ஏகதேச பொருள்களை அறிவதனாலே ஏகதேச அறிவு. சிற்றறிவு, அது தெரிந்தது உங்களுக்கு, சிற்றறிவு. என அதுவும் வியாபக அறிவுக்கு எதிர்மறைதான் சிற்றறிவு. இப்படி பல பெயர்களால் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நம்முடைய அறிவினால், பாச ஞானத்தால் அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் தோன்றி அழியக்கூடியவை. பாச அறிவினால் அறியப்படுகிற பொருள் அனைத்துமே தோன்றி நின்று அழியக்கூடியவை. இப்படிப்பட்ட பாச ஞானத்தால் இறைவன் அறியப்படுவான் என்றால் அவனுக்கு அதே கதிதான். எந்த கதி? அவனும் தோன்றி நின்று அழிகின்றவனாவான். எனவே என்ன தெரிகிறது இதிலிருந்து? இறைவன் பாச ஞானத்தால் அறியப்படாதவன் என்றுதான் நாம் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே பாச அறிவினால் அறியப்படுகின்றவன் என்றால் இறைவன் தோன்றி அழிகின்ற பொருளாகி விடுகிறான். அப்படியானால் அவன் ஆன்மாவினால் அறியப்படாதவன் என்று முடிவு கட்டலாமா என்றால், ஆன்மா அறிவினால் அறியப்படாதவன் என்றால் அவன் இல் பொருள்தான். அறியப்படாத பொருள் எல்லாம் இல் பொருள். எனவே இறைவன் நம்மால் அறியப்படாதவன் என்றால் அவன் முயல் கொம்பு போல, ஆகாயத்தாமரை போல, மணல் கயிறு போல இல் பொருள் ஆகிறான். இந்த ரெண்டுல எது பெட்டர்னு வைத்துக் கொள்ளலாம், எது சிறந்தது? அவனை இல் பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமா, அல்லது தோன்றி அழியக்கூடிய பொருள் என்று வைத்துக் கொள்ளலாமா என்றால் இரண்டும் கொள்ள இடம் இல்லை, இரண்டும் பொருந்தாது. இதென்ன சிக்கலாக அல்லவா இருக்கிறது? அறியப்படுபவன் என்றாலும் தொல்லை, அறியப்படாதவன் என்றாலும் சிக்கல். எப்படி இதற்கு தீர்வு? அங்கே சொல்லுகிறார், உணர்வுரு நூற்பாவை பாருங்கள். உணர்வுரு அசத்து எனின், அதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? உணர்வுரு எனின் அசத்து, உணர்வுரு எனின் அசத்து. அசத்து என்ற சொல்லுக்கு பொருள் அசத். அசத்து, அசத்து என்றால் தோன்றி அழியக்கூடிய பொருள், அதான் அசத்து பொருள். நிலையில்லாத பொருள், நிலை மாறக்கூடிய பொருள், எல்லாமே அசத்து. எனவே மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள்கள் எல்லாமே அசத்து. சுருக்கமாக சொன்னால் உலகப் பொருள் அனைத்துமே அசத்து. உலகமே அசத்து, உலகம் என்பது அசத்து. எனவே உணர்வுரு நம்முடைய பாச ஞானத்தால், பாச அறிவினால் உணரப்படுகிற உருனா பொருள், உணர்வுரு உணரப்படுகிற பொருள், பாச ஞானத்தால் உணரப்படுகிற பொருள், உணர்வுரு எனின் எது? யார சொல்லுகிறார்? இறைவன். இறைவன் உணர்வுரு எனின் இறைவன் நம்மது நமது பாச ஞானத்தால் உணரப்படுகிற பொருள் என்றால் உணர்வுறு எனின் அசத்து. ஏனைய உலகப் பொருள்களைப் போல அவனும் அழியக்கூடிய பொருளாகிறான். உணர்வுறு எனின் அசத்து. அடுத்து என்ன சொல்லுகிறார்? உணராதியனின் இறைவன் ஆன்மாவினால் உணரப்படாத பொருள் என்றால் என்று கொள்ளலாம் என்றால் உணராதியனின் இன்மையின் அவன் இல்லாத பொருளாகிறான். இல் பொருளாகின்றான். இன்மையின் எப்படி தர்க்க முறையிலே அமைத்துக் கொண்டு போகிறார் என்று பாருங்கள். உணர்வுரியனின் அசத்து, உணராதியனின் இன்மையின். அடுத்து என்ன சொல்லுகிறார்? இரு திறன் அல்லது. இந்த இரண்டு தன்மையும் இல்லாதவன் இறைவன். இரு திறன் அல்லது இரண்டு தன்மையும் அற்றவன். இந்த இரண்டு தன்மையும் அற்றவன். எந்த இரண்டு தன்மை இல்லாதவன்? உணரப்படுகின்ற தன்மை, உணரப்படாத தன்மை. உணரப்படுகிற தன்மையும் இல்லாதவன், உணரப்படாத தன்மையும் இல்லாதவன். உணரப்படும் தன்மை இல்லாதவன் என்ன பொருள்? அதுக்கு என்ன பொருள்? உணரப்படும் தன்மை இல்லாதவன்னா உணரப்படாதவன். உணரப்படும் தன்மை இல்லாதவன் உணரப்படாதவன். உணரப்படாத தன்மை இல்லாதவன்னா என்ன? உணரப்படாத தன்மை இல்லாதவன் உணரப்படுபவன். அதாவது உணரப்படாதவன் உணரப்படுபவன். இரு திறன் அல்லது இந்த இரண்டு தன்மையும் இல்லாதவன். இரு திறன் அல்லது அடுத்தவரில் என்ன? இரண்டு வகையின். இந்த இரண்டு தன்மையும் உடையவன். எந்த இரண்டு தன்மை உடையவன்? உணரப்படும் தன்மையும் உடையவன், உணரப்படாத தன்மையும் உடையவன். எனவே உணரப்படும் தன்மை உடையவன் என்றால், வேறொரு வகையிலே அவன் உணரப்படுகிறான். உணரப்படாத தன்மை உடையவன் என்றால் அதான் உணரப்படுபவன். உணரப்படாதவன் என்றால் நம்முடைய பாச ஞானத்தால் உணரப்படாதவன், ஆனால் வேறொரு அறிவினால் உணரப்படுகிற, நம்முடைய அறிவினால், பாச அறிவினால் உணரப்படாதவன் தான். ஆனால் வேறொரு வகையினால் அவனை உணரலாம். இந்த வழி பயன்படாது, அந்த இன்னொரு வழி இருக்கிறது. இப்போ வானத்துல நெடுந்தொலைவிலே எத்தனையோ விண்மீன்கள், அவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்றனவா? அவையெல்லாம் உணரப்படாதவை. ஆனால் உணரலாம் அல்லவா? எப்படி? அதற்கு என்று கருவிகள் இருக்கின்றன. தொலைநோக்கி மூலம் பார்த்தால் அவற்றை உணர முடியும். எனவே அவை உணரப்படுகின்றவை, உணரப்படாதவை. அதே போலத்தான் இறைவனும் நம்முடைய பாச அறிவினால் உணரப்படாதவன், ஆனால் வேறொரு அறிவினால் அவன் உணரப்படுகிறவன். இதுல முரண்பாடு ஒன்றும் இல்லை. அந்த வேறொரு வகையினால் உணரப்படுகின்றவன் என்றால் அந்த வேறொரு அறிவு என்ன என்பதற்கு விடை இங்கே சொல்லவா? 9வது நூற்பாவிலே தான் சொல்லுகிறார். அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டுமே. அதாவது இருக்கின்ற அறிவுகள் எத்தனை? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அறிவுகள் எத்தனை? இருக்கிற அறிவுகள் ரெண்டு தான். இரண்டே அறிவுகள் தான். ஒன்று இறைவனுடைய அறிவு, இன்னொன்று உயிர்களுடைய அறிவு. மூணாவது பொருள் பாசம். அதற்கு தான் அறிவு இல்லையே. எனவே இருக்கிற அறிவு ரெண்டு தானே? ஆன்மாவின் அறிவு, இறைவனது அறிவு. இரண்டு அறிவுகள் தான் உள்ளன. ஆன்மாவினுடைய அறிவினால் உணர முடியாது என்று பார்த்து விட்டோம். எனவே எஞ்சி இருக்கிற இறைவனுடைய அறிவினாலே தான் இறைவனை உணர முடியும். இறைவனுடைய அறிவினாலே தான் அந்த இறைவனை உணர முடியும். இப்ப சூரியன் இருக்கிறது. சூரியன் வராத போது எத்தனை விளக்குகளை, மெழுகுவர்த்திகளை எல்லாம் ஏற்றி தேடினாலும் சூரியனை காண முடியுமா? சூரியனை அறிய முடியுமா? கோடானு கோடி விளக்குகள் ஏற்றினாலும் காண முடியாது. பிறகு எப்படி அறிவது? சூரியனே தன்னுடைய ஒளியை கொடுத்து ஒளியை காலையிலே பரப்பினால்தான் அந்த ஒளியின் மூலம் அவனை உணர முடியும். சூரியனை சூரிய ஒளியின் மூலமாக அறிய முடியுமே தவிர வேறு ஒளிகளால் அறியவே முடியாது. அவனுடைய ஒளி வர வேண்டும். சூரிய ஒளி வந்தாலன்றி அவனை உணர முடியாது. அதே போல இறைவனுடைய அறிவை நாம் பெற்றாலன்றி அவனை உணர முடியாது. அந்த இறைவனுடைய அறிவுக்கு தான் என்ன பேரு? நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வந்தோமே திருவருள், அதுதான் திருவருள். திரோதான சக்தி, அருள் சக்தி என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோமே, அதுதான் இறைவனுடைய அறிவு. இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய ஞானம் திருவருள். அந்த திருவருளை உணர்ந்தாலன்றி இறைவனை உணர முடியாது. அந்த திருவருளை எப்படி பெறுவது? அது எட்டாம் உறுப்பாவுக்கு போனால்தான், இப்போது சொல்லக்கூடாது. எனவே இறைவனை பாதானத்தால் உணர முடியாது. பதிஞானம், அந்த திருவருளுக்கு இன்னொரு பெயர் தான் பதிஞானம். பதின கடவுள், பதியினுடைய ஞானம். பாசஞானம் என்றால் அதை எப்படி விரிப்பீர்கள்? பாசத்தினுடைய ஞானம் என்று சொல்லலாமா? பாசத்தினது ஞானம் அல்லவே. பாசஞானம் என்றால் பாசத்தினால், பாசத்தினால் ஆன்மாவுக்கு உண்டாக அறிவு. பாசத்தினால் ஆன்மாவுக்கு உண்டாகிற அறிவு. இந்த பாசத்தினாலே ஆன்மாவுக்கு வருகிற அறிவு இயற்கையான அறிவா செயற்கையான அறிவா? செயற்கையான அறிவு. அப்படியான இயற்கையான அறிவு இருக்கிறதா இல்லையா ஆன்மாவுக்கு? அதற்கு என்ன பேரு? அதுதான் பசு ஞானம். அதுதான் பசு ஞானம். பசுனா உயிர், அதனுடைய அறிவு இயற்கையான அறிவு பசு ஞானம். அது எப்படிப்பட்ட அறிவு? பசு அறிவு. பசு ஞானம் எப்படிப்பட்ட அறிவு? அது பாச ஞானம் இல்லையா? அது பாச ஞானம். பசு ஞானம் என்பது வியாபக அறிவு. அதுதானே ஆன்மாவுக்கு இயற்கையான அறிவு. ஆன்மாவுக்கு இயற்கையான அறிவு வியாபக அறிவு. இதை வைத்துதான் மூன்று அறிவுன்னு சொன்னாங்க இல்லையா? பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். ஆனா உண்மையில ரெண்டு அறிவு தான். மூன்று என்றாலும் ஆன்மாவினுடைய அறிவு ரெண்டு. எந்த இரண்டு ஆன்மாவுக்குரியவை? பாச ஞானமும் பசு ஞானமும். அந்த ரெண்டுல ஒன்று இயற்கை அறிவு, இன்னொன்று செயற்கை அறிவு. ரெண்டு ஆன்மாவுக்குரிய அறிவு தான். ஒன்று பதிக்கு உரிய அறிவு. எனவே இருப்பவை இரண்டு அறிவுகள். இறைவனை பாச ஞானத்தால் அறிய முடியாது, அது சரி. பசு ஞானத்தால் அறிய முடியுமா? ஏன், பசு ஞானம் வியாபக அறிவாயிற்று. ஆணவமல மறைத்தால் வியாபக அறிவு எப்படி உண்டாகும்? இந்த பசு ஞானமாகிய வியாபக அறிவு எப்போது உண்டாகும் என்றால், அதாவது இந்த ஆன்மா இந்த கருவிகளோடு ஐம்பொறிகளோடு கூடியிருக்கிற வரை சிற்றறிவு தான், பாச ஞானம்தான். இந்த ஐம்பொறி முதலிய கருவிகள் நான் அல்ல, இவையெல்லாம் அந்நியம், எனக்கு அந்நியமானவை. நான் இவற்றுக்கு வேறாகிய சித்து பொருள், நான் இவற்றுக்கு வேறானவன் என்ற தெளிவு உண்டாகி இந்த ஐம்பொறி முதலிய கருவிகளிலிருந்து நீங்க வேண்டும். கருவிகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? காதை அறுத்துக் கொள்வதா? கண்ணை குத்திக் கொள்வது? எப்படி நீங்குவது? நம்மோடு கூடத்தானே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து விடுபட வேண்டும், நீங்க வேண்டும் என்றால் இவற்றின் வசப்படாமல் இருக்க வேண்டும். இந்த ஐம்பொறி அந்த கரணங்கள் முதலியவற்றின் வசப்படாமல், அவை காட்டிய வழியிலே அந்த வழியிலே போகாமல், நம்முடைய வழியிலே அவற்றை கொண்டு வர வேண்டும். அதுதான் கருவிகளை விட்டு நீங்குதல். அப்படி நீங்கினால் அது பக்குவப்பட்ட காலத்தில்தான் முடியும். அதற்கு பக்குவம் வர வேண்டும், அதெல்லாம் இப்போது இல்லை. அப்படி பக்குவத்தினாலே அந்த கருவிகளின் வேறுதான் என்று அந்த பக்குவ ஆன்மா உணர்ந்து விட்டால் என்ன நீங்கிவிடுகிறது? சிற்றறிவு, பாச அறிவு நீங்கிவிடுகிறது. கருவிகளாலே உண்டாகிற அறிவு நீங்கிவிடுகிறது. கருவிகள் நீங்கினால் அந்த கருவி அறிவும் நீங்கிவிடும். அதாவது செயற்கை அறிவு நீங்கிவிடுகிறது. அப்படியானால் இதுவரை மறைந்திருந்த புலப்படாத வியாபக அறிவு, இயற்கையான அறிவு உண்டாகி விடுகிறது. கருவி அறிவு இருக்கிற வரை வியாபக அறிவு தெரியாது. கருவி அறிவு நீங்கினால் வியாபக அறிவு புலப்படும். அப்போது அந்த சாதகன் பேர் அவனுக்கு, சாதகன் சாதனை மேற்கொள்ளுகிறவன், சாதகன் அல்லது அந்த மாணாக்கன், பக்குவ மாணாக்கன் இந்த வியாபக அறிவை பெற்றவுடனே அவனுக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு திறன் வந்து விடுகிறதல்ல. வியாபக அறிவு எங்கும் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு நிலை கிடைத்தவுடனே அவனுக்கே ஒரு வியப்பு, இதுவரை பெறாத அனுபவம் இல்லையா? அதை கண்டவுடனே ஓஹோ, நாம் தான் பெரிய பொருள், நாம் தான் பெரிய பொருள், நான் தான் முதல்வன் என்று அவனுக்கு ஒரு செருக்கு உண்டாகிறது. அவனை அறியாமலே நாம் பெரிய பொருள், நான் பெரியவன், நான் முதல்வன். இந்த நினைப்பை கொடுத்தது எது என்றால் ஆணவ மலத்தினுடைய வாசனை. ஏதோ பெருங்காயம் அது இதுன்னு பார்த்தீங்க, அந்த பெருங்காய வாசனை போல அந்த மல வாசனை தான் அந்த எண்ணத்தை, நான் பெரியவன் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது. அப்போதுதான் அந்த ஞானாச்சிரியர் அந்த மாணவனுக்கு உணர்த்துவார், நீ இதுவரை பாசத்திலே கட்டுண்டிருந்தாய், அதை மறந்து விட்டாயா? உன்னை இதுவரை மறைத்திருந்தது பாசம். எனவே பாசத்துக்கு உட்பட்ட நீ பசு எனப்படுவாயே தவிர நீ பதியைப் போல பெரும் பொருள் ஆக மாட்டாய். இப்பொழுதும் உனக்கு இந்த வியாபக அறிவை தந்தது எது? திருவருள். திருவருள் தான் இப்பொழுதும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நீ வியாபக அறிவை பெற்றாலும் நீயாக அறியவில்லை, இறைவன் உணர்த்தத்தான் உணர்கிறாய் என்ற உண்மையை ஞானாசிரியர் தான் அவனுக்கு உணர்த்துவார். அந்த உண்மையை உணர்ந்தவுடனே அந்த மாணாக்கன் அந்த தன்முனைப்பு அடங்கி போய் திருவருள் வழிபடுகிறான் என்று நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். எனவே பசு ஞானம் என்பது ஆணவ மல வாசனை உடையது. மல ஆணவ மலத்தின் வாசனையினால் உண்டாவது செருக்கு, தன்முனைப்போடு கூடியது பசுஞானம். வியாபக அறிவுதான் சந்தேகம் இல்லை. வியாபக அறிவு என்றாலும் அது தன்முனைப்போடு கூடிய அறிவு. தன்முனைப்பு இருக்கிற இடத்திலே இறைவன் தோன்றமாட்டான். தன்முனைப்பு இருக்கிற இடத்திலே இறைவன் தோன்றமாட்டான். நான் என்ற நினைப்பு இருந்தாலே போச்சு, நான் என்ற நினைப்பு போக வேண்டும். அந்த நான் ஒளிந்தாலன்றி இறைவன் புலப்பட மாட்டான். எனவே பசுஞானத்தாலும் இறைவன் அறியப்படாதவன், பாசஞானத்தாலும் அறியப்படாதவன், தன்முனைப்போடு கூடிய பசுஞானத்தாலும் அறியப்படாதவன், எஞ்சி இருக்கிற பதி ஞானத்தினாலேதான் அவன் உணரப்படுகிறான். எனவே உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் இன்மையின் இருதிறன் அல்லது இரண்டு வகையின் இசைக்கும், இசைக்கும்னா சொல்லுவார்கள், இப்படி இரண்டு வகை உடையவனாக அவனை சொல்லுவார்கள். இடையில ஒரு தொடரை விட்டுவிட்டேன், தெரிந்துதான் விட்டுருக்கேன். அசத்து என்று முன்னாலே பார்த்தோம். அசத்து என்பதற்கு பொருள் என்ன? தோன்றி அழியக்கூடியதெல்லாம் அசத், மாறக்கூடிய பொருள் எல்லாம் மாற்றத்துக்கு உட்படுகிற பொருள் எல்லாம் அசத், அதற்கு நேர்மாறானது சத்து. சத்து என்றால் நிலை மாறாதது, என்றும் ஒரு தன்மையோடு இருப்பது, என்றும் ஒரு தன்மையாக இருப்பது, அதுதான் சத். எனவே உலகம் அசத்து, இறைவன் சத்து, நிலை மாறாத என்றைக்கும் ஒரே தன்மையாக இருக்கிற பொருள். சிவம் என்ற சொல், அடுத்து முன்னால் இருக்கிற சிவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அறிவு. அறிவு என்ற பொருள், சிவம் என்றால் அறிவு. அறிவு என்றால் எப்படிப்பட்ட அறிவு? நாம் சொன்னோம் அல்லவா, அதி சூக்கும சித்து. எனவே சிவம் என்றால் சித்து என்ற பொருள், சிவம் என்றால் சித்து. எனவே இரண்டையும் சேர்த்தால் சித்து சத்து, இறைவன் சித்து சத்து, சிவசத்து சித்து சத்து. சித்து என்றால் நுண்ணிய அறிவாக இருப்பவன், அதிசூக்கும சித்தாக இருப்பவன். அந்த தொடரிலே இறைவன் அப்படிப்பட்ட அதிசூக்கும சித்தாக இருப்பதனாலே பாசஞானத்தாலும் பசஞானத்தாலும் அறியப்படாதான். அவன் சித்தாக இருப்பதனாலே, சிவமாக இருப்பதனாலே பாச பசுஞானங்களால் அறியப்படாதவன். அவன் சத்தாக இருப்பதனால், சத்துனா மாறாத உள்பொருள், என்றும் ஒரு தன்மையாக இருக்கிற உள்பொருள், மாறாத உள்பொருளாக இருப்பதனால் அவன் பதிஞானத்தாலே உணரப்படுபவன். இப்படி இறைவனை சிவசத்து என்று இரண்டு வகையாக சொல்லுவார்கள். அந்த சிவசத்து என்பதிலேயே அந்த இரண்டு வகையும் அடங்கியிருக்கிறது. அதாவது எந்த இரண்டு வகை அடங்கியிருக்கிறது? பாசஞானம் பசுஞானம் ஆகியவற்றால் உணரப்படாமை, பதிஞானத்தால் உணரப்படுதல் என்ற இரண்டையும் உணர்த்துவது இந்த தொடர் சிவசத்து. இந்த இரண்டு தன்மையும் உடையவன் என்பதை சிவசத்து என்ற தொடர் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. எனவே சிவம், சிவம் என்றாலே என்ன நினைக்க வேண்டும், என்ன கொள்ள வேண்டும்? இறைவனுடைய அறியப்படாத எல்லாவற்றையும் கடந்த நிலை, இறைவனுடைய கடந்த நிலைதான் சிவம், யாராலும் அறிய உண்ணாத நிலை. இப்படி இரண்டு வகையின் இசைக்கும் சொல்லுவார்கள். இறைவனுடைய இலக்கணத்தை இப்படி இரண்டு வகையாக சொல்லுவார்கள். யார் அப்படி சொல்லுகிறவர்கள்? யார்? மண் உலகே, மண் உலகே. உலகம் என்ற சொல் உயர்ந்தோரை குறிக்கும். உலகம் என்றால் உயர்ந்தோர், உலகம் மண் உலகு. மண் என்றால் நிலை பெற்ற, மண்ணுதல்ன நிலை பெற்ற, நிலைத்த. எனவே இந்த உயர்ந்தோர் ஞானத்திலே நிலை பெற்றவர்கள், ஞான நிலையிலே நிற்பவர்கள். ஞானத்தில் நிலை பெற்ற உயர்ந்தோர் இவ்வாறு இறைவனுடைய உண்மை இயல்பை உணர்ந்து சொல்லுவார்கள். எனவே இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருப்பது இறைவனுடைய உண்மை இயல்பு, இறைவனுடைய உண்மை இயல்பு. இறைவனுடைய உண்மை இயல்பு என்ன? சித்தாகவும் சத்தாகவும், இன்னொன்று என்னது? ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று வேதங்கள் இறைவனுடைய உண்மை இயல்பை மூன்றாக சொல்லுகின்றன. சத்து சித்து ஆனந்தம், அதை மெய்கண்டார் இரண்டிலே அடக்கி சொல்லுகிறார். சத்து சித்து வேதங்கள் இறைவனுடைய குணங்களை மூன்றாக சொல்லுகின்றன, அவற்றை மெய்கண்டார் இரண்டாக சொல்லுகிறார். ஆகமங்கள் எட்டாக சொல்லும். ஆகமங்கள் இறைவனுடைய இயல்புகளை எண்குணங்கள் என்று விரித்து கூறுகின்றன. ஆகமங்கள் சைவ ஆகமங்களிலே இறைவனுடைய குணங்கள் எட்டாக சொல்லப்படுகின்றன. அந்த எட்டு குணங்களும் இந்த மூன்றினுடைய இரண்டினுடைய விரிவுகள் தான். அந்த எட்டு குணங்கள் முதலிலே தன் வயத்தன் ஆதல். இதை எதில் அடக்கலாம், எதிலே அடக்குவீர்கள்? தன் வயத்தனாதல். தன் வயத்தனாதல் அரு விளங்குதா என்ன பொருள்? பொருள் விளங்கினால்தான் இப்படி அடக்க முடியும். தன் வயத்தனாதல் என்ன பொருள்? சுதந்திரமான அறிவு. அதுதான் சித்து. சித்து அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? சுதந்திர அறிவு. அதுதான் தன் வயத்தனாதல். தூய உடம்பினன் ஆதல். தூய உடம்பினாதல், இதற்கு என்ன பொருள்? தூய உடம்பினாதல், நம்முடைய உடம்புகள் எல்லாம் அசுத்த மாயை, அசுத்த மாயையிலிருந்து வந்தவை அல்லவா? ஆனால் இறைவனுடைய சரீரம் மாயா சரீரமா? மாயா சரீரம்தான் இல்லையா? மாயாத சரீரம். இறைவனுடைய சரீரம் அழிவில்லாத சரீரம். நம்முடைய சரீரம் அழியக்கூடியது. அதாவது அவனுடைய உடம்பு எதனாலானது? ஆமா, அருள் உடம்பு. அருள் திருமேனிங்கிறோம். அவனுடைய அருளே அவனுக்கு திருமேனி. இறைவனுக்கு அருள்தான் வடிவம். அருள்னா அறிவு. அறிவுதான் இறைவனுக்கு வடிவம். அறிவே வடிவானவன். எனவே அறிவு வடிவம் என்றாலும் அருள் வடிவம் என்றாலும் ஒன்றுதான். அறிவுதான் இறைவனுக்கு வடிவம். இதை எதில் அடக்கலாம்? தெரிகிறது, சித்து என்பதில்தான் அதுவும் அடங்குகிறது. சித்து மற்றவற்றை நாளைக்கு தான் அடக்க வேண்டும் இல்ல. நேரம்